ஹரே கிருஷ்ண. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 6, தியான யோகம், பதம் 43. ஓம் நம பகவதே வாசுதேவாயா, ஓம் நம பகவதே வாசுதேவாயா, ஓம் நம பகவதே வாசுதேவாயம். தத்ர தம் புத்தி சம்யோக லவத்தே பூர்வ தேஹிகம் யதத்தே சத்ததோ பூய சம்சித்த குருநந்தனம். தத்ர தம் புத்தி சம்யோகம் லபத்தே பூர்வ தேஹிகம் யதத்தே சத்ததோ பூய சம்சித்த குருநந்தனம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீ பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீ பிரபுபாதகி ஜெய். குருமைந்தனே, அத்தகு பிறவியை அடைபவன் தனது முந்தைய பிறவியின் திவ்ய உணர்வினை மீண்டும் பெற்று பூர்ண வெற்றியை அடைவதற்காக அந்நிலையிலிருந்து மேலும் முன்னேற்றமடைய முயல்கின்றான். ஓம் அஞானது மிரந்தஸ்ய ஞானஞ்சன சலாகயா சக்ஷுரன்மலே தம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமகம். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமின் இதி நாமினிம் நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணிம் நிர்விசேஷ சுன்னவாதி பாஷாத தேச தாரிணிம் நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாய தே கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாம்னே கௌரத்விஷே நமகம். ஹே கிருஷ்ண கருணா சிந்தோ தீனபந்தோ ஜகத்பதி கோபீச கோபிகா காந்த ராதா காந்த நமோஸ்துதிம் தத்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி ரிஷபான சுதே தேவி பிரணமாமி ஹரி பிரியம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இப்போ அத்தியாயம் 6, தியான யோகம், பதம் 43 இருக்கும். பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனருடைய கேள்விக்கு பதிலளித்து கொண்டே வருகின்றார். போன பதத்தில் வந்து கிருஷ்ணர் சொல்லியிருந்தார், எவன் ஒருவன் முன்னேறிய யோகியாக பற்பல வருடங்கள் யோக பயிற்சியை செய்து அவனுடைய பாதையிலிருந்து தவறிவிட்டானோ அவனுடைய நிலை என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி பகவான் போன ஸ்லோகத்தில் சொல்லியிருந்தார். என்ன ஸ்லோகம் என்ன என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, எங்கே ஒரு திவ்யமான ஒரு குடும்பம், ஆன்மீக குடும்பம் இருக்கின்றதோ அந்த அந்த குடும்பத்தில் போய் வந்து இந்த யோகி அதிகமாக பயிற்சி செய்த யோகி அவன் வந்து பிறவியே கிடைக்கின்றது. அப்படி கிடைக்கக்கூடிய பிறவி வந்து மிகவும் அரிது அப்படிங்கிறதையும் பகவான் வந்து சொல்லியிருந்தார். அப்படி இன்னைக்கு சொல்கின்றார், எவன் ஒருவன் அந்த அந்த மாதிரியான திவ்யமான ஆன்மீகையினுடைய வீட்டில் போய் பிறக்கின்றானோ அவன் என்ன ஆகின்றது அப்படின்னா, அவன் முந்தைய பிறவியில் என்னென்ன செய்திருந்தானோ அது எல்லாத்தையும் திவ்ய உணர்வினை மீண்டும் பெறுகின்றான். என்னென்ன உணர்வுகள், திவ்யமான உணர்வுகள் இருந்ததோ அது எல்லாவற்றையும் மீண்டும் பெறுகின்றான். மீண்டும் பெற்று அவன் மீண்டும் யோக பயிற்சியில் முன்னேறி அவன் பூர்ண வெற்றியை அடைகின்றான் அப்படிங்கிறதை கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் வந்து சொல்கின்றார். ஸ்ரீ பிரபுபாதர் ஒரு அருமையான சரித்திர சம்பவத்தை பொருளுரையில் கொடுத்துட்டு இருக்கின்றார். என்ன அப்படின்னா, மகராஜ் பரதருடைய பரத் மகாராஜருடைய சரித்திர சம்பவத்தை கொடுத்திருக்கின்றார். பரத் மகாராஜருடைய சரித்திர சம்பவம் பார்த்தீங்கள் அப்படின்னா, மிகவும் அருமையாகவும் சுவையானவும் நிறைய விஷயங்களை அதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். பரத் மகாராஜர் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி இந்தியா, பாகிஸ்தான், நேபாள், பங்களாதேஷ், அதுபோல் இல்லாமல் முன்னாடி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்துக்கே ஒரு ராஜா இருந்தார். அவர் தான் வந்து பரத் மகாராஜர் ஆண்டு கொண்டு வந்துட்டு இருந்தார். அப்படி அவருடைய தந்தையினுடைய பேர் ரிஷபதேவர். பகவான் கிருஷ்ணருடைய அவதாரமான ரிஷபதேவர் தான் வந்து பரத் மகாராஜருடைய தந்தை. பாஞ்சஜன்னி அப்படிங்கிற மனைவியை திருமணம் செய்து கொண்டு 5 அழகான குழந்தைகளை பெற்றுக்கொண்டார் மகாராஜ் பரதர். அப்படி பெற்றுக்கொள்ளும் பொழுது அருமையான மனைவி, அற்புதமான மனைவி, பயங்கரமான வந்து அவர்களுக்கு வந்து அரண்மனை, அதுக்கப்புறம் மக்கள் பார்த்திங்க அப்படின்னா மிகவும் செல்வமும் செழிப்பாகவும் எதை சேர்ந்து மகாராஜர் பரதர் சொன்னார் அப்படின்னா எல்லாம் அருமையான ஒரு பிரஜைகளாக இருந்தார்கள். யாரும் வந்து எந்தவித தொந்தரவுகளையும் கொடுக்காமல் அரசன் என்ன சொல்கின்றாரோ அதை கட்டுப்படுத்த மிகவும் அருமையாக இருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது மகாராஜ பரதர் அவர் வந்து எல்லா விதமான யாகங்களையும் யக்னங்களையும் செய்வார். அப்படி செய்யும் பொழுது மலை முதல் எல்லாமே என்னென்ன வாழ்க்கைக்கு தேவையோ எல்லாமே வந்து மலை எப்படி எந்த நேரத்தில் வரணுமோ அந்த நேரத்தில் வருமா, மகாராஜர் பரதர் வந்து வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் அப்படி மிகவும் அருமையாக வந்து அரசாட்சியை செய்து கொண்டு வந்தார். அப்படி அரசாட்சியை செய்து பகவானுடைய யக்னங்கள் யாகங்கள் எல்லாத்தையும் செய்யும் பொழுது பகவான் வந்து பரத் மகாராஜர் மேலே வந்து திருப்தி அடைந்தார். அப்படி திருப்தி அடைந்து அருமையாக சென்று கொண்டு இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் வந்து மகாராஜா பரத்திற்கு வந்து வயதாகும் பொழுது அப்போ அவருடைய குழந்தைகள் எல்லாத்தையும் ராஜ்யத்தை எல்லாம் பிரித்து கொடுத்து விட்டு அவர் வனப்பகுதிக்கு செல்கின்றார். புலகா அப்படிங்கிற வனப்பகுதிக்கு சென்று அங்கே பக்தி பாதையை பயிற்சி செய்வதற்காக செல்கின்றார். அப்படி போகும் பொழுது வனப்பகுதியில் இருக்கிற வந்து பழங்களையோ காய்களையோ சாப்பிட்டு கொண்டு அருமையாக தவம் செய்து கொண்டே இருக்கின்றார். அப்படி தவம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது பாவநிலையை அடைகின்றார். பாவநிலை அப்படின்னா ஸ்ரத்தா சாது சங்கா பஜன கிரியா அனர்த்த நிவர்த்தி நிஷ்டா ருச்சி ஆசக்தா பாவா பிரேமா அப்படின்னு 9 விதமான நிலைகள் பக்தி பாதையில் இருக்கிறது. ஸ்ரத்தா அப்படின்னா பகவான் மேலே ஒரு நம்பிக்கை. ஸ்ரத்தா சாது சங்கா அப்படின்னா பக்தர்களிடம் சங்கை. எப்போ வந்து நமக்கு வந்து பகவான் மேலே நம்பிக்கை இருக்கிறதோ அதுக்கப்புறம் பக்தர்களுடைய சங்கம் வைத்துக்கொள்வோம். சாது சங்கா பஜன கிரியா அப்படின்னா பக்தர்களோட சேர்ந்து பகவத் பக்தியை செய்வது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பகவத் பக்தியை செய்வது பஜன கிரியா. அதுக்கப்புறம் அனர்த்த நிவர்த்தி. அனர்த்த நிவர்த்தி அப்படின்னா நம்மளுடைய கலங்கங்கள் எல்லாமே நம்மளை விட்டு ஓடிவிடும். அனர்த்த நிவர்த்தி. அதுக்கப்புறம் வந்து நிஷ்டா. நிஷ்டா அப்படிங்கிற ஸ்டேஜ் என்ன நிலைமை அப்படின்னா நல்ல திருஹார்த்தமான பக்தி நிலைக்கு வருவது. அதுக்கப்புறம் நம்மளை வந்து நிஷ்டா அப்படிங்கிற நிலைமைக்கு வந்தோம் அப்படின்னா நம்மளை யாராலையும் வந்து அசைக்கவே முடியாது. எப்படி தான் வந்து அசைச்சு பார்த்தாலும் நம்மளை வந்து அசைக்கவே முடியாது. அந்த மாதிரி நிலைமை தான் வந்து நிஷ்டா. பகவத் பக்தி பாதையில் வந்து மிகவும் வெற்றியோடு மிகவும் வந்து திடகார்த்தமாக வந்து இருக்கிறது நிஷ்டா. அதுக்கப்புறம் ருச்சி அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஆன்மீகத்தில் சுவை ஏற்படுவது ருச்சி. ஆசக்தி, அது ஆசக்தி அப்படின்னா பகவான் கிருஷ்ணர் மேலே வந்து பயங்கர வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டோடு இருக்கிறது ஆசக்தி. பாவா, அதுக்கப்புறம் வந்து அந்த அன்பு அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து பாவா. அதுக்கப்புறம் பிரேமை அப்படிங்கிற பகவானுடைய பிரேமையை வளர்த்து கொள்வது பிரேமை அப்படின்னு 9 விதமான நிலைகள் இருக்கிறது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா பரத் மகாராஜர் இந்த 8வது நிலை பாவம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து வருகின்றார். அப்படி வரும் பொழுது ஒரு நாள் வந்து கந்தகி நதி அங்கே இருந்து இருக்கிறது. அந்த கந்தகி நதியில் வந்து ஸ்நானம் செய்துவிட்டு அங்கே காயத்ரி ஓதுவதற்காண்டி உட்காந்து காயத்ரி தவம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி காயத்ரி தவம் செய்து விட்டு பார்க்கின்றார். அங்கே வந்து ஒரு கர்ப்பிணியான ஒரு மான் இருக்கிறது. அந்த கர்ப்பிணியான மானை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பக்கம் அந்த நதிக்கு அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு சிங்கம் ஆக்ரோஷமாக வந்து கர்ஜித்தது. அப்படி கர்ஜித்துட்டு இந்த மான் என்ன பண்ணுச்சு, கர்ப்பிணியாக இருக்கிற மான் அந்த 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 கர்ஜனையை கேட்டு பயங்கர வந்து ஒரு பயம். அந்த பயத்தில் என்ன பண்ணுச்சு, இந்த நதியில் அப்படியே தாவி குதிச்சு அப்படி குதிக்கும் பொழுது அதுக்கு வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா வந்து பிரசவம் ஆகிவிட்டது. அப்படி பிரசவம் ஆன உடனே வந்து இந்த தாய்மான் என்ன பண்ணுச்சு, தப்பித்து ஓடிவிட்டது, இறந்து போயிடுச்சு ஓடி போய். அதுக்கப்புறம் அந்த மகாராஜ் பரதரை பார்த்து கொண்டே இருக்கிறார். அடையே இந்த மாதிரி கர்ப்பம் தரித்து விட்டதே இந்த மான் அப்படின்ட்டு வந்து அந்த மான்குட்டியை போய் தூக்குறார். ஏன் அப்படின்னா ஒரு அரசன் அப்படிங்கிறவன் பிரஜைகளுக்கு எல்லாருக்குமே வந்து அவன் வந்து பாதுகாப்பு அளிக்க வேண்டும், அதுவே அரசன். அப்படி இந்த மாதிரி கருணையோட கருணையான ஒரு உள்ளம் இருப்பதனால பரத் மகாராஜர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மான் குட்டியை தூக்கி கொண்டு ஆசிரமத்துக்கு வருகின்றார். அந்த ஆண் மான் குட்டியை தூக்கி கொண்டு ஆசிரமத்துக்கு வந்த உடனே அது கூட விளையாடுவது கொஞ்சுவது ஏதோ நம்மளுடைய குழந்தை போல் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா லாலன பாலனை எல்லாம் செய்கின்றார். கொஞ்சிறார வந்து அதுக்கு வந்து பால் ஊட்டி விடுறார். அதுக்கப்புறம் அப்படியே விளையாடுறார், துள்ளி குதிக்குது. அது வந்து அப்பப்போ அப்படியே முத்தம் இடுமா. அவர் முத்தம் இடும்போது அவருக்கு வந்து ஆனந்தமாக இருக்குமா. அது வந்து என்ன பண்ணார் பரத் மகாராஜர், அவருடைய மனைவி, அழகான மனைவி, அருமையான வந்து அரண்மனை வந்து செல்வம் செழிப்பு ஏகப்பட்ட செல்வம் செழிப்பு எல்லாத்தையும் இவர் என்ன பண்ணார், எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஒரு துச்சமாக விட்டுவிட்டு வனப்பகுதிக்கு வந்தாராம் இவருக்கு தவம் இருக்கிறது கண்டு. எப்படி அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்படுகிறது, எப்படி நம்ம காலையில் ஏந்திரிச்சு மலஜலம் கழித்தோம் அப்படின்னா அதை யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. யாரா திரும்பி பார்ப்பாங்களா, யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அந்த மலஜலத்தை. அதுபோல் என்ன பண்ணாரா, அரண்மனை எல்லா செல்வம் செழிப்புகளையும் வந்து மலஜலம் கழித்து விட்டு வந்தால் எப்படி ஒரு மனிதன் பார்க்கக்கூட மாட்டானோ அதுபோல் துச்சமாக உதறிவிட்டு காட்டுப்பகுதிக்கு வந்து தவம் இருப்பதற்காண்டி மகாராஜ் மகாராஜ் வருகின்றார். அப்படி வந்தவர் இங்கே மான் குட்டியோட விளாண்டு கொண்டு அவர் பக்தியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தவறி வந்து விட்டார். அந்த மான் குட்டியோட தான் எப்பவும் அவருடைய சிந்தனைகள் எல்லாம் முன்னாடி சிந்தனைகள்லாம் எங்கே இருந்துச்சு அப்படின்னா பகவானோட இருந்துச்சு. பகவானோட இருக்கும் பொழுது பாவா அப்படிங்கிற நிலைமைக்கு வந்தார். அவருடைய பார்த்திங்க அப்படின்னா ரோமம் எல்லாமே அப்படி நிற்குமா பாரத் மகாராஜர் பக்தி செய்யும் பொழுது. அப்படி அருமையாக பக்தி செய்து கொண்டிருந்தவர் இவர் என்ன பண்ணார், அந்த மான் குட்டியோடைய விளையாண்டு அந்த மான் குட்டியை எப்போ பார்த்தாலும் நினைத்து கொண்டே இருப்பார். யக்னங்கள் யாகங்கள் செய்வாராம். அப்படி யக்னங்கள் யாகங்கள் செய்தாலும் இந்த பக்கத்துக்குள் இருக்கிற மான் குட்டியை நினைத்து கொண்டே யக்னங்களும் யாகங்களும் செய்வாராம். அப்புறம் சில நேரத்தில் வந்து பயமாக கூட இருக்குமா, எங்கே வந்து வனப்பகுதியில் இருக்கிறோம், எங்கன்னா சிங்கம் வந்துருமோ புலி வந்துருமோ இந்த மான் குட்டி எங்கன்னா கடித்து சாப்பிட்டுட்டு ஓடிவிடுமோ அப்படிங்கிற பயத்திலேயே இந்த பரத் மகாராஜர் வந்து இந்த மானை குட்டியை நினைத்து கொண்டே இருப்பாராம். அப்படி நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது மனைவி போல் வந்து பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அவர் என்ன பண்ணால் அது அங்கங்கே அப்படி நக்கிறது, அதை வந்து அப்படி லேசாக உரசுமா, உரசும் பொழுது என்ன ஆனந்தம் என்ன ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பரத் மகாராஜர் பயங்கர ஆனந்தத்தில் இருப்பாராம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் மான் குட்டி என்ன பண்ணுச்சு, ஆசிரமத்திலேருந்து வெளியில் ஓடி போயிடுச்சு. அப்படி வெளியில் ஓடி போனதும் எப்படி ஒரு சாதாரண மனிதன் வந்து புலம்புவானோ அதுபோல் பரத் மகாராஜர் என்ன பண்ணுறார், வந்து மான்குட்டியை காணாமே என்னோட மான்குட்டியை காணாமே என்னோடய பிராணனே போனது போல் இருக்கின்றதே அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக புலம்புகிறார். பயங்கரமாக புலம்பி எப்படி ஒரு பைத்தியக்காரன் ஓடுவானோ அதுபோல் வந்து மான்குட்டி காணாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு பயங்கர பைத்தியத்தில் அங்கேயும் இங்கேயும் ஓடுறாரு. நான் வந்து உன்னை சரியாக கவனிச்சிக்கலையா, அதனால தான் போயிட்டியா அவனிச்சோ, உன்னை வந்து நேரம் சிங்கம் புலி கரடியெல்லாம் வந்து கடிச்சிருக்குமோ சாப்பிட்ருக்குமோ எங்கே இருக்கியோ என்ன பண்ணுறியோ தெரியலையே, தண்ணி குடிச்சியா சாப்பிட்டியா தூங்குனியா எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பரத் மகாராஜர் என்ன பண்ணுறார், அங்கேயும் இங்கேயும் ஓடி 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 தேடுறார். அப்படி தேடிட்டே இருக்கும் பொழுது அங்கே என்ன பண்ணுறாரு, தேட போயிட்டே இருக்கும் பொழுது கீழே தடுக்கி கீழே விழுந்து மரணம் ஏற்பட்டு வருகிறது. மரணம் ஏற்பட்டு விடுகிறதா, அவர் என்ன பண்ணார், அவருடைய உணர்வில் பயங்கரமாக மான பத்தியே நினைத்து கொண்டே இறந்து விட்டார். பகவான் பகவத்கீதையில் சொல்கின்றார், எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் மெஜந்தன் தே கலேவரம் தம் தம் மே வைத்து கவுந்தேயா சதா சத்பாவ பாவிதா அந்த காலேஜ மாமேவ ஸ்மரன் முக்துவா கலேவரம் அப்படின்னு வந்து பகவான் சொல்கின்றார். யார் ஒருவர் வந்து இறக்கும் தருவாயில் எதை நினைத்து கொண்டு இறக்கிறார்களோ அதுவாகவே பிறப்பார்கள் அப்படின்னு பகவான் பகவத்கீதையில் சொல்கின்றார். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மான் குட்டியை நினைத்து கொண்டு பிராணனை விட்டுவிட்டார். அடுத்த ஜென்மத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மான் குட்டியாக பிறந்தார். மான் குட்டியாக பிறந்தும் பகவானுடைய கருணையில் அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா அவரோட உணர்வுகள் எல்லாம் வந்து அந்த மான் குட்டியோட உடம்பில் இருந்தாலும் அவர் போன பிறவியில் என்னென்ன பக்தி செய்தார் அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையும் அந்த மான் குட்டி என்ன பண்ணுச்சு, ஞாபகம் வைத்திருந்தது. சரீரம் மட்டும்தான் மான் குட்டியோட சரீரம், ஆனால் சிந்தனைகள் எல்லாமே வந்து பகவான் மேலே சிந்தனைகள். இவர் எப்படி வந்து போன பிறவியிலிருந்து மான் குட்டி மேலே வந்து வந்து பற்றுதல்கள் காரணமாக இப்போ மான் குட்டியாக பிறந்து விட்டார் அப்படிங்கிறத எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருக்கார். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதனால் என்ன பண்ணார், தாய்மானை விட்டுவிட்டு புலகாசிரமத்துக்கு இந்த மான் குட்டி ஓடி வருகிறது. அப்படி இந்த புலகாசிரமத்துக்கு வரும்பொழுது அங்கே ரிஷிகளும் முனிகளும் பகவானை பற்றி பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ஹரி ராம ஹரி ராம 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 ஹரி ஹரி பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டும் பகவானுடைய சரித்திரத்தை ஒவ்வொருத்தருவரோடு பேசுவதும் பிரவச்சனம் செய்வதும் உபன்யாசம் செய்வதும் இது போன்ற காரியத்தில் இந்த ரிஷி முனிகள் எல்லோரும் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள். அந்த மாதிரி இடத்துல சாது சங்கத்தில் போயிட்டு இந்த மான்குட்டி என்ன பண்ணுது, உட்காந்து கேட்குது, உட்காந்து பகவானுடைய கதைகளெல்லாம் கேட்டு இந்த மானும் இறந்து விடுகிறது. இறந்து விடும் பொழுது அடுத்த பிறவி, முதல் பிறவி வந்து பரத் மகாராஜராக இருந்தார், இரண்டாவது பிறவி மான்குட்டியாக இருந்தார், மூன்றாவது பிறவி அருமையான ஒரு பிராமண குலத்திலே இந்த பரத் மகாராஜர் வந்து பிறக்கின்றார். அப்படி பிறக்கும் பொழுது அவர் வந்து முதல் பிறவியும் ஞாபகம் வைத்திருக்கிறார், இரண்டாவது பிறவி மான்குட்டியாக பிறந்ததையும் ஞாபகம் வைத்து நிற்கின்றார். அப்போ என்ன பண்ணுறார், ஒரு ஜடத்தை போல, ஜடம் அப்படின்னா கல், கல் போல என்ன பண்ணுறார், இவர் வந்து எல்லாருக்கூடையும் பழகின்றார். இருந்தாலும் இவர் வந்து எல்லா உணர்வுகளும் இருக்கிறது, பரம கிருஷ்ண பக்தன், பரமையான பக்தன் வந்து வைஷ்ணவன். இருந்தாலும் இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒரு முட்டாளை போலவும் ஒரு மூளை இல்லாதவனை போலவும் ஏதோ ஒரு ஜடா மாதிரி என்ன பண்ணுறார், அங்கேயும் இங்கேயும் அப்படியே வந்து வாழ்ந்து கொண்டே வருகின்றார். அவர் வந்து யாரெல்லாம் பக்தர்கள் இல்லையோ அவர்கள் வந்து கலந்து பழகுவதும் கிடையாது, பேசுவதும் கிடையவே கிடையாது. ஒரு பைத்தியக்காரன் எப்படி ஒரு ஜடமாக அலைவானோ அதுபோல் பரத் மகாராஜர் என்ன பண்ணார், அலைந்து கொண்டே இருந்தார். அப்படி அலைந்து கொண்டே இருக்கும் பொழுது அவங்க அப்பா என்ன பண்ணுவார், பிராமணர், அப்படிங்கும் பொழுது காயத்ரி மந்திரத்தை நான் சொல்லிக் கொடுக்கின்றேன், உனக்கு வந்து பூனலை போடுகின்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டார், கண்டுக்கவே மாட்டா, கண்டுக்கவே கண்டுக்காத அப்படியே அப்படியே இன்னும் மென்டலான மாதிரி அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பார். ஏன் இப்படி நடிக்கிறார் அப்படின்னா, இவர் ஒழுங்காக இருந்தால் அப்படின்னா மக்கள்லாம் வந்து இவரை வந்து தொல்லை பண்ணுவார்கள். அப்படி மென்டல் போல் நடித்தோம் அப்படின்னா மக்கள் இவன் ஒரு மென்டலியாவன், லூசியாவன், இவனை விட்டுரு அப்படின்னு சொல்லிவிடுவார்கள் அப்படிங்கிறதுக்காண்டி பரத் மகாராஜர் இந்த மாதிரி வந்து நாடகத்தை ஆடிக்கொண்டே இருக்கிறார். இருந்தாலும் வந்து பரம பக்தன், எப்பவும் பகவானுடைய நாமத்தையும் அவர்களுடைய உணர்வு, பரத் மகாராஜருடைய உணர்வு பார்த்தோம் அப்படின்னா பகவானை பற்றி சிந்தித்து கொண்டே இருப்பார். அப்படி சிந்தித்து கொண்டே இருக்கும் பொழுது வீட்டில் இருக்கிற எல்லாருமே இவன் எப்படியும் பைத்தியக்காரன் மென்டலு, அதனால் என்ன பண்ணுவார்கள், எல்லாமே வீணாக போன ஒரு சாப்பாடை கொண்டு வந்து கொடுப்பாரு. அப்படி வீணாக போன சாப்பாடை கொடுக்கும் பொழுது அவர் கொஞ்சம் கூட கவலையே பட மாட்டார், இது பகவானோட அனுகிரகத்தில் வருகிறது, வருவதை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கவலையே பட மாட்டார். ஏன் அப்படின்னா, போன பிறவியில் இந்த மாதிரி தானே வந்து பரத் மகாராஜர் பாவ நிலைக்கு போயிட்டோம், மான்குட்டியோட ஒரு பற்றுதல் வந்துருச்சு இல்லையா, அதனால் என்ன பண்ணுறார், எது மேலேயுமே பற்றுதல்களே இல்லாமல் அவன் வீணாக போன சாப்பாடை கொடுத்தாலும் அவர் பாட்டுக்கு எதுவுமே சொல்லாமல் இருக்கிறார். அதுக்கப்புறம் நம்மளுடைய தோட்டத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குருவி அது இதெல்லாம் வந்து மேயும், அதனால் என்ன பண்ணுவாங்க, ஒரு பொம்மையை தச்சு அதுக்குள்ளே வைக்கல வச்சு என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஆள் இருக்கிற மாதிரி கட்டி விட்ருவாங்க. அதுபோல் இந்த பரத் மகாராஜர் நீ எப்படியும் சும்மா தான் தண்டது கிடக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பரத் மகாராஜரை வந்து குருவி ஓட்டுறதுக்கும் பறவைகளை ஓட்டுறதுக்கும் என்ன பண்ணாங்களாம், வந்து தோட்டத்தில் வந்து போயிட்டு நிற்க வச்சுட்டாங்களாம். அப்படி நிற்க வச்ச உடனே அங்கே திருடர்கள்லாம் வருகிறார்கள், அந்த திருடர்கள் பார்க்கின்றார்கள் காளிக்கு வந்து இந்த வந்து காவிக்கு காளிக்கு வந்து கலி பழி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி மனிதனை தேடிக்கொண்டே வருகிறார்கள். யாருன்னா ஒரு மனுஷனை வந்து பழி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தேடிக்கிட்டே வர்ற பொழுது இங்கே நம்ம ஜடபரத மகாராஜர் அங்கே வந்து என்ன பண்ணுறார், ஒரு பொம்மையை போல் நின்றுக்கிட்டே இருக்கிறார். அப்படி நின்றுக்கிட்டே இருக்கணும்னு வா போகலாம் அப்படி சொல்லிட்டோன்னே பரத் மகாராஜர் எதையுமே கண்டுக்கிறது இல்லை, ஒரு பாட்டுக்கு அப்படியே தலையாட்டிக்கிட்டே அந்த திருடர்களுக்கு பின்னாலேயே போகிறார். அங்கே போனதும் பத்ரகாளியோட கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இந்த பரத் மகாராஜர் என்ன பண்ணுறாங்க, நல்லா குளிப்பாட்டிக்கிட்டு, எப்படி ஆடுகளை குளிப்பாட்டுற மாதிரி நல்லா குளிப்பாட்டி சந்தனம் குங்குமம்லாம் பொட்டு வச்சு நல்லா ஆடை அலங்காரம்லாம் பண்ணி அருமையான ஒரு மாலையெல்லாம் போட்டு பயங்கரமான ஒரு கத்தியை எடுத்துக்கொண்டு ஜடத் பரத் மகாராஜரை வந்து கொல்லுவதற்காண்டி பலி கொடுப்பதற்காண்டி வந்து காளிக்கு முன்னாடி வந்து அப்படி ஓங்கும் பொழுது அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, துர்கா அவங்களோட விக்கிரகத்திலிருந்து அப்படியே பட்டாரணம் பட்டபடன்னு அப்படியே வந்து பயங்கரமான ஆக்ரோஷமாக வந்து அந்த திருடர்கள் எல்லாத்தையும் கொன்று விடுகிறார்கள். ஏன் அப்படின்னா பகவான் சொல்கின்றார், நமே பக்த பிரணஷதி, என்னுடைய பக்தர்களை என்றைக்கும் அழிக்க முடியாது அப்படின்னு ஜடபரத மகாராஜர் மூலியமாக நமக்கு சொல்கின்றார். அப்படி சொல்லும் பொழுது ஏன் அப்படின்னா ஜடத் ஜடபரதர் பயங்கரமான ஒரு கிருஷ்ண பக்தர். அப்படி ஒரு வைஷ்ணவனை போயிட்டு நீங்கள் கொள்கின்றீர்களே அப்படின்னு சொல்லி துர்கைக்கும் கோபம் வந்து அவர்கள் எல்லாரையும் அந்த திருடர்கள் எல்லாரையும் வந்து துர்கை என்ன பண்ணுவாங்க, கொன்று விடுவார்கள். அப்போ அதுக்கப்புறம் பரத் மகாராஜர் அவர் பாட்டு அப்படியே வனத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டே இருப்பார். அப்படி செஞ்சு கொண்டே இருக்கும் பொழுது இன்னொருத்தர் ரகுகுணா அப்படிங்கிற ஒரு ராஜா என்ன பண்ணுவான், ஒரு அந்த வந்து அவருடைய பல்லாக்க தூக்கிறதுக்கு ஆள் இருக்காது. அப்போ இவர் நம்ம பரத் மகாராஜா தான், அவர் பாட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பார் வனப்பகுதியில். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, பல்லக்க தூக்கிறதுக்கு ஆள் இல்லைவா அப்படின்னு சொன்னோன்னு, சரி வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டு தலையை ஆட்டிகிட்டே வருவார். வந்துட்டு இந்த பல்லக்க தூக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுவார், தூக்கிட்டே போவார். தூக்கிட்டே போகும்போது இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டே போவார். ஆட்டிகிட்டே போகும்போது ரகுகுணாவுக்கு பயங்கர கோவம், யாராவது அரசனை வந்து ஒழுங்காக கூட தூக்க தெரியாமல் அப்படி வர்றீங்களே, நான் மேலே வந்து அரசன் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற தெரியலையா அவங்களுக்கு எல்லாம், பெரம்பு எடுத்தனா உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து தண்டனை கொடுத்து விடுவேன் அப்படின்னு பயங்கரமாக வந்து சண்டை போடுறான். அப்போ அந்த மூணு பேர் தூக்குறவங்கலாம் சொல்கிறாங்க, அரசரே நாங்களாம் வந்து நன்றாக தான் தூக்கி கொண்டு வருகிறோம், இந்த நாலாவதாக ஒரு ஆள் வந்தார் இல்லையா அவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு இப்படியும் அப்படியும் போகிறாரு அப்படின்னு வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் பரத் மகாராஜர் என்ன பண்ணுவார், எதுவுமே பேச மாட்டார், அவர் பாட்டுக்கு அப்படியே ஜனமாட்டம் தூக்கிட்டே வருவார். அப்படி தூக்கிட்டே வரும்பொழுது கீழே நிறைய எறும்புகள்லாம் ஓடும். அப்போ எறும்பு ஓடும் பொழுது அவர் என்ன பண்ணுவார், எறும்பு எறும்பு எதனால் செத்து போடுவேன் நம்ம மிதிச்சோம்னா அப்படின்னு அவர் என்ன பண்ணுவார், காலை இங்கே ஒரு காலை அங்கே ஒரு காலை வைப்பார் எறும்பை மிதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி. அப்படி வைக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா பல்லக்கு இங்கேயும் அங்கேயும் ஓடும். திரும்ப வந்து ரகுகுணனுக்கு பயங்கர கோபம், யார் அதை நான் சொல்ல சொல்ல திரும்பவும் இப்படி தூக்கிட்டே வர்றீங்களே அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணுவார் பரத் மகாராஜர், அப்போ தான் வந்து பேச ஆரம்பிப்பார், யாரை நீ வந்து அரசன் சொல்கிற, யாரை வந்து இதுன்னு சொல்கிற, எல்லாருமே ஆத்மாக்கள், என்னமா ஒருத்தனை அரசனுங்கிற, ஒருத்தனை வந்து கூலி தொழிலாளிங்கிற, சரியாக தூக்கலைங்கிற, இப்படி போகுது அப்படி போகுதுங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆத்ம விஞ்ஞானத்தை ஆன்மீக விஞ்ஞானத்தை எடுத்து உரைப்பார். அப்படி எடுத்து உரைத்த உடனே அந்த ராஜா ரகுகுணம் என்ன பண்ணுவான், அவனோட பல்லக்கிலிருந்து அப்படியே தவ்வி கீழே குதிச்சு ஜடபரத் மகாராஜருடைய திருவடியில் வந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுவான். சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி, என்னை மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள், நீங்கள் யார், நீங்கள் யார், நீங்கள் யார், பார்ப்பதற்கு ஒரு பைத்தியக்காரனை போல தோன்றுகிறீர்கள், ஆனால் நீங்கள் பரம கிருஷ்ண பக்தராக தோன்றுகின்றது, யார் நீங்கள், யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜா ரகுகுணா சொல்லுவார், நான் வந்து வந்து சிவபெருமானுடைய சூலத்துக்கு நான் பயப்படுவதில்லை, யமராஜருக்கும் பயப்படுவதில்லை, நான் ஆனால் வந்து கிருஷ்ண பக்தர்களுக்கு பயப்படுகின்றேன் அப்படின்னு வந்து சொல்வார். ஏன் அப்படின்னா கிருஷ்ண பக்தர்களுக்கு எப்போ நம்ம அபராதம் செய்கின்றமோ அப்போ நம்ம வந்து விநாசமாகிவிடுவோம். வந்து பகவானுக்கு என்றைக்கும் கிருஷ்ணருக்கு வந்து கிருஷ்ணருடைய பக்தர்களை யாருனா வந்து துன்புறுத்தினா நரசிம்மதேவர் போல் வந்து கொன்று விடுவார் அப்படிங்கிறத பயம், பயத்துக்கு பயத்தினால ரகுகுணர் சொல்லுகின்றார், நீங்கள் யார் இது, பயங்கரமான ஒரு அற்புதமான ஆத்ம ஞானத்தை கொடுக்கிறீர்களே அப்படின்னு சொல்லிவிட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து மன்னிப்பு கேட்பார். அதுக்கப்புறம் மிகவும் அருமையான சுவையான சம்பவங்கள் இரண்டு பேரும் வந்து உரையாடல் செய்வார்கள். ஆத்ம விஞ்ஞானத்தை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் வந்து சொல்வார். அப்போ பரத் மகாராஜர் நிறைய உபதேசங்களை கொடுப்பார். என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, பக்தர்களுடைய சங்கம் வேணும். நம்ம வாழ்க்கைக்கு வந்து கிருஷ்ண பக்தர்களுடைய சங்கம், அவர்களுடைய பாத தூளி வந்து முக்கியம் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்களை வந்து ராஜா ரகுகுணனுக்கு சொல்வார். அதுக்கப்புறம் ராஜா ரகுகுணன் என்ன பண்ணுவார், ஆத்ம ஞானத்தின் மூலமாக வாழ்க்கையில் தெளிவு பெற்று வந்து புரிந்து கொள்வார், நம்ம வந்து ஆத்மா அப்படிங்கிறதையும் வந்து புரிந்து கொள்வார். புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் ஜடபராஜ் மகாராஜருக்கும் வந்து நன்றியை தெரிவித்து சென்று விடுவார். இதிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்கின்றோம் அப்படின்னா, எப்போ வந்து ஒரு வைஷ்ணவர்களுடைய சங்கம் கிடைக்கின்றதோ அப்போ எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கை வந்து வெற்றி அடைந்து விடும். அதுபோல் இந்த பதத்தில் 6.42.43 பகவான் சொல்லுகின்றார், இவர் வந்து இந்த ஜடத் பராத மகாராஜ பரத் வந்து முதல்ல பரத் மகாராஜராக இருந்தார், இரண்டாவது மான்குட்டியாக பிறந்தார், மூன்றாவதாக ஜடபரதராக வந்து இருந்தார். அப்போ ஜடபரதராக இருக்கும் பொழுது அவருடைய திவ்யமான எல்லா உணர்வுகளும் வந்து ஞாபகத்துக்கு வந்தது. அப்படி ஞாபகத்துக்கு வந்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையில் வந்து பூர்ண வெற்றியை அடைந்தார் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிந்து கொள்கிறோம். அதனால் நம்ம ஆன்மீக பயிற்சியை செய்யும் பொழுது, யோக பயிற்சியை பகவான் கிருஷ்ணரை நோக்கி செய்யும் பொழுது, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் என்றைக்குமே வீண் அடையாது அப்படிங்கிறத நம்ம வந்து நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.